நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
மத்தேயு 1 வசனங்கள் 21-23 வரை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே ஒறுக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம்.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. கர்த்தருடைய கிருபையினால் புதிய வருஷ ஆராதனை இந்த மாதம் December 31 இரவு 10 ஏலும் தமிழ் திருச்சபை புதிய ஆலயத்தில் நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0121-274-985-6. நன்றி, வணக்கம்.
கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். லூக்கா 2:10 வசனத்தில் வேதம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து பிறந்த உடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை அற்புதமான ஒரு தேவ செய்தி. தேவ தூதர்கள் வந்து சொன்னார்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தேவ தூதர்கள் அறிவித்தார்கள். ஜாய் டு த வேர்ல்ட் என்று சொல்லி இந்த புரோகிராமுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஜாய் டு த வேர்ல்ட், அது எங்கிருந்து வந்தது? இந்த வேத வசனத்தில் இருந்து. தேவன் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்த போது உலகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன செய்தி அது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது உங்களுக்காக. அவர் பிறந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக அல்ல. முழு உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக, எல்லா ஜனங்களும் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். தேவன் மனிதனாய் அவதரித்து வந்தது உங்களுக்காக. உங்களுக்காக, நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், உங்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் எதற்காக பிறந்தார்? சிலுவையில் மரிப்பதற்காக. அந்த மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு அவர் சந்தோஷத்தை உண்டாக்க முடியும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வேதனைகளை அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்க வேண்டும். அதற்குத்தான் அவர் மனிதனாய் வந்தார். அவர் பிறப்பதற்கும் 600 முன்பாகவே இயேசு எப்படி கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கும் சில 100 முன்பாகவே அவருடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் சிலுவையிலே மரிப்பதன் மூலம்தான் நமக்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, சமாதான மகிழ்ச்சி. அதற்காக இயேசு வந்து சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். மரணத்தை ஜெயித்து 3rd உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கைகளிலே தழும்புகள், அவருடைய சரீரத்திலே காயங்கள், சிலுவையிலேப்பட்ட காயங்கள். எதற்காக? ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக மகனே, உனக்காக மகளே, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உன்னை மகிழ்விப்பதற்காக நான் சிலுவையில் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்பதாய் சொல்லுவார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது, வாஷிங்டன் DC பக்கத்துல மெரிலண்ட் என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறாரு, அங்கே நாங்கள் ஊழியத்துக்காக தங்கி இருந்தோம். என்னுடைய சகோதரி, என்னுடைய சித்தி மகள் அங்கே குடும்பமாயிருக்கிறாள். நானும் என் மனைவியும் அவள் வீட்டிலே தங்கி இருந்தோம். அவளுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளை அந்த நாட்கள் லீவு நாட்கள், பிள்ளைகள் வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது நான் கவனித்த போது ஒரு சின்ன பையன் வந்து அவள் அவங்களோடு விளையாடுவான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டிலேயே இருப்பான், அவளோடு சேர்ந்து விளையாடுவான். மாலை நேரம் வரும்போது ஒரு சகோதரி வந்து இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போவார்கள். நான் என் சகோதரியினிடத்தில் கேட்டேன், யார் இந்த பையன், அவனே நீங்க விடப்படுகிறான் என்பதாய் விசாரித்த போது அவனுடைய தாயார் வேலை செய்யறாங்க, விடுமுறை நாளில் சின்ன பையன் என் பிள்ளைகளோடு விளையாடுவான், சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னான். அப்படியான்னு கேட்ட போது அவள் ஒரு காரியம் சொன்னாள், அண்ணன் ஒரு ஆச்சரியமான காரியம், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம், நம்ப கூட முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா நடந்த காரியம் இவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. என்னது நடந்தது என்று நான் கேட்டேன். அப்ப அவள் நடந்த சம்பவத்தை சொன்னாள். அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் இலங்கை சார்ந்தவர்கள், சிங்கள குடும்பம் அவர்கள், கணவன் மனைவி ஒரு கை குழந்தை. அவர் வந்து ஐடி கம்பெனியில நல்ல வேலை செய்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அந்த சகோதரி வேலைக்கு போகவில்லை, வீட்டிலிருந்து அந்த குடும்பத்தை கவனித்து குழந்தையை கவனித்துக் கொண்டு வந்தார்கள். கணவன் தான் எல்லாமே, அவங்க வந்து எங்க போனாலும் கணவர் தான் வாங்கி கொண்டு பொருள் எல்லாம் கொடுப்பார், கடை கூட்டு போவார், இவங்க சொந்தமா எங்கேயும் போக தெரியாது. கணவரே சார்ந்து வாழ்ந்தாங்க, ரொம்ப அன்பான கணவர், தன் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாய் வைத்திருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு நோய் தாக்கி மரணம் அடைந்து விட்டார். கணவருடைய திடீர் மரணம் அந்த சகோதரியை நிலை கொலைய பண்ணிவிட்டார். ஒரு கை குழந்தை கணவர் இறந்துட்டா அவர் தான் சம்பாதிச்ச குடும்பம் நடக்கிறது, இனி எப்படி வாழ போகிறேன், எதிர்காலத்தை குறித்த பயம், ஒரு பெரிய கலக்கம் வந்தது. அமெரிக்கா தேசத்துல தனித்து விடப்பட்ட நிலைமை, அங்க வேற தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரும் இல்லை. இலங்கைக்கு திரும்பி போய்விடலாம் என்று சொன்னால் இவர்களை ஏற்றுக்கொள்ள இலங்கையில யாரும் ஆயத்தமா இல்லை. கணவன் போய்விட்டான், இந்த விதவையும் குழந்தையை எப்படி நம்ம பராமரிப்பது, சொந்தங்கள் கைவிரித்து விட்டது, சொந்த தேசத்துக்கு வர முடியாது, இருக்கிற அமெரிக்காவில் வாழ முடியாத ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு யாரும் இல்லையே, என் மேல் அக்கறை கொள்ள அன்பு காட்ட உதவி செய்ய யாரும் இல்லையே, அது அவளை அதிகமாய் பாதித்தது. நானும் என் குழந்தையும் அனாதையாகி விட்டோமே, தற்கொலை பண்ணி செத்துர்லான்னு பார்த்தா குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் போது அதை விட்டு விட்டு நான் மட்டும் சாவது எப்படி, பெரிய போராட்டம். நம்ம நாடு மாதிரி கிடையாது, அமெரிக்கா தேசத்துல ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னே தெரியாது, பக்கத்து வீட்டுல இருக்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க அவ்வளவுதான். நம்ம ஊர் மாதிரி ரிலேஷன்ஷிப் பழக்கங்கள் அங்கே கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு ஆபத்துன்னா இத்தனை பேர் ஓடி வர்றாங்க, அங்க அந்த மாதிரி பார்க்க போலீஸுக்கு போன் பண்ணுவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க என்ன, அவ்வளவுதான். அந்த மாதிரி பக்கத்து வீட்டுடையும் பேச முடியாது, தனியா அந்த வீட்டுக்குள்ள அழுது கொண்டே இருந்தார்கள். எப்படி வாழ போகிறேன், இனி என்ன செய்ய போகிறேன், எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி குழந்தையை காப்பாற்றுவேன், அனாதை ஆகிவிட்டேனே, எனக்கு யார் இருக்கிறார்கள், நினைத்து நினைத்து சகோதரி வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகிவிட்டார்கள். சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைய கூட அவங்களால கவனிக்க முடியல, வியாதிப்பட்டு படுக்கையில எழும்ப முடியாத நிலைமை, படுக்கையில கண்ணீர் விட்டு அழுதார்கள். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதையாக்கப்பட்டு விட்டேனே, எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த சமயத்துல ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஒருவர் அவளை சந்திக்க வருகிறார். அவனுடைய வீட்டுக்குள்ள வந்தார், ரொம்ப அழகான தோற்றம், கம்பீரமாக இருந்தார். அவள் அருகில வந்து மகளே என்று அன்பாய் பேசினார், நீ அழாதே, எதுக்கு அழுகிற, நீ அழாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, உனக்கு என்ன செய்யணும், உன் குழந்தைக்கு நான் பால் கலக்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க உட்கார்ந்து கொஞ்சம் பலன் வந்த உடனே யோசிக்கிறாங்க, யார் இந்த ஆளு, எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தாரு, கதவு மூடி இருக்குது, நான் கதவு திறக்கல, படுத்த படுக்கையில் இருக்கிறேன், இவர் எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தார், யார் இவர், முன்பின் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அன்பா பேசுறாரு, மகளேன்னு சொல்றாரு, பாசமா பேசுகிறாரு, யார் இவர் என்று உங்களுக்கு ஒரு பெரிய யோசனை. பயத்துல அவங்க கேட்டாங்க, ஐயா நீங்க யாரு, எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, கதவு மூடி இருக்குது, எப்படி நீங்க வர முடியும், வந்தீங்க. கேட்ட உடனே அவர் சிரித்த முகத்தோடு பேசினார், ஐ எம் ஜீசஸ், நான் இயேசு, உனக்கு உதவி செய்ய வந்தேன், நீ படுக்கையில எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு அழுதியே, அந்த அழுகையின் சத்தம் என் சமூகத்தில் வந்தது, எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே. அப்படி அழுது அந்த அழுகையின் சத்தம் பரலோகத்தில் எனக்கு கேட்டர், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் தான் உனக்காக சிலுவையிலே மரித்தவர், நீ அழாதே, உனக்கு தகப்பனாயிருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கண்ணீர் வடிக்காதே, நான் உன்னை குணமாக்குற ஆண்டவர் தொட்டா பலவீனெல்லாம் மாறிச்சு, உன் குழந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டு என்னை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாசித்து அறிந்துகொள் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டார். இந்த சகோதரிக்கு ஆச்சரியம், அவங்க புத்த மதத்தை சார்ந்தவர்கள், சிங்கள குடும்பத்தை சார்ந்தவர்கள், படுக்க விட்டு இளம்பினாங்க, சுகமா இருக்குது, பக்கத்து வீட்டு போய் கதவை தட்டுனாங்க, அவங்க வந்து கதவை திறந்தாங்க, அறிய கிறிஸ்டியன் கேட்டாங்க, எஸ் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், எனக்கு ஒரு பைபிள் தர முடியுமா, உடனே பைபிள் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுல வாசித்த போது நினைச்சாங்க, மத தத்துவங்கள் இருக்கும், மத கொள்கைகள் இருக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி சாமி கும்பிடணும் இப்படி சாமி கும்பிடணும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஒரு ஒரு கடவுள் மனிதனாய் வந்து மனிதர்களுக்கு காண்பித்த அன்பு, அவருடைய மனதுருக்கம், அதை வாசிக்க வாசிக்க இப்படி ஒரு கடவுளா, மனிதனை தேடி வந்த ஒரு கடவுளா, மனிதர்களுக்கு இவ்வளவு நன்மை செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா, இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அந்த சகோதரிக்கு நல்ல வேலையை கொடுத்தார். இன்னைக்கு வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க, தன் குழந்தையை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க, இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அனாதை ஆயிட்டேன், எனக்கு யாருமே இல்லை, செத்து போயிரும்னு நீ நினைத்தேன், ஆனா என்ன நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், என் மீது அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். உண்மையா நடந்த சம்பவம், நான் அந்த சகோதரியை பார்த்தேன், என் சகோதரி சொன்னாள், அண்ணே ரொம்ப ஆச்சரியம், அவங்க வீட்டுல இயேசு வந்து தன்னை வெளிப்படுத்தி இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கள் என்று சொல்லி. அதுக்கு தான் இயேசு வந்தா, மதத்தை ஸ்தாபிக்க வரவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள் என்று இயேசு சொல்லவும் இல்லை, மனிதனுக்கு தன் அன்பை வெளிப்படுத்த வந்தார். உன் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் நான் இருக்கிறேன், உன் மீது கரிசனை உள்ள ஒரு தேவன் நான் உனக்கு இருக்கிறேன், உனக்காக சிலுவையில் மறித்து என் ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து உனக்கு தகப்பனாயிருக்க விரும்புகிற ஒரு நல்ல கடவுளாக நான் உனக்கு இருக்கிறேன், எனக்கு யாருமில்லை என்று கலங்காதே என்று சொல்லுவதற்காக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார். இன்னைக்கு யாரோ ஒருவர், எனக்கு யாருமே இல்லையே, என்னை நேசிக்க, எனக்கு அன்பு காட்ட, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, நீ அழுது கொண்டிருக்கலாம், தனிமையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை தான் சந்திக்க இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார், உங்களோடு தான் அவர் பேசுகிறார், உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, உனக்கு நான் இருக்கிறேன் மகளே என்று அவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க, அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களோடு இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். இப்பொழுது ஒரு நிமிடம் ஜபம் பண்ணுவதற்கு யாவரும் எழுமே நிற்போம், நம்ம எல்லாரும் ஜபத்தோடு ஒரு நிமிடம் எழுமே நிற்போம், எல்லாரும் அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி, நம் எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் இந்த இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்கள். எனக்காக மனிதனாய் வந்த ஒரு கடவுள், எனக்கு அன்பு காண்பிப்பதற்காக, என் மீது என் தோளிலே கை போட்டு என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதற்காக, எனக்காக மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், தன் இரத்தத்தை சிந்தினவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், அவர் சொல்லுகிறார், மகனே உனக்கு நான் இருக்கிறேன், மகளே உனக்கு நான் இருக்கிறேன். இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும், அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா, உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா, இப்படிப்பட்ட அந்த அன்பான கடவுள் எனக்கு வேணும், எனக்கு ஒரு தகப்பனாக தாயாக என் கூட இருந்து என்னை வழிநடத்த ஒருவர் எனக்கு வேணும், நான் தனிமையில் கலங்குகிறேன், எல்லாரும் எனக்கு இருந்தும் யாருமே இல்லாதது மாதிரி ஒரு தனிமை உணர்வு நான் கஷ்டப்படுகிறேன், இந்த இயேசு எனக்கு வேண்டும் அப்படி சொல்றவங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்னு மட்டும் சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், என் உள்ளத்திலே நீர் வர வேண்டும், எனக்கு தகப்பனாக நீர் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை நேசிக்க உண்மையாய் நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீங்க எனக்கு வேண்டும் வேண்டும் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு தகப்பனாக வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே வாரும் என்று சொல்லி கேளுங்கள். தகப்பனே, இதோ கரமுயர்த்தி நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே, அன்பு காட்ட, எனக்கு பாசம் காட்ட, என் மீது அக்கறையாயிருக்க யாரும் இல்லையே, தனித்து விடப்பட்டவனை போல, விடப்பட்டவளை போல இருக்கிறேனே. இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரை நீர் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்திலே நீர் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த தனிமை உணர்வை எடுத்து போடுவீராக, அந்த உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்களை எடுத்து போடுவீராக, எதிர்காலத்தை குறித்த பயத்தை எடுத்து போடுவீராக, அவளை வியாதிகளை சுகமாக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுவீராக, அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புத மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பீராக, இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இந்த நாளில் அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக, ஒவ்வொருவரையும் மகிழ்ந்திருக்க செய்வீராக, இவர்களுக்காக சிலுவையில் மரித்ததை நினைத்தருளும், ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் மகிழ்ச்சி சந்தோஷமுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் அவளோடு கூட இருக்கட்டும், அவளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பீராக. அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை, தொழில்களை ஆசீர்வதித்த நீர் வருத்திக்க பண்ணும். எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதித்துவிட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.
நலம் ஏதையா தினமெண்டை காக்கும் எங்கும் சொல்வே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்கான் வாழ்வே. இயேசுவே உம் புகழே எங்கும் சொல்வே. சக்க மக சதி சகத்துக்கு சமம் மக ஒன்று கண்டே பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் இல்லையா. தினமெண்டை காக்கும் மறுநாள் கோட்டை அடக்கல பாறை நீரை செய்யா. அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வெற்றியை காண செய்தே, ஒன்றுமில்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைத்தவரே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே.